فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم فقال النبي صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه منكم سبيلا நிறைவுடைய வாழ்வழித்து நெடு நிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சத்தியத்தின் தூதர், தன் மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபியீன்கள், தபர் தாபியீன்கள், இறுதி நாள் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ரமலானுடைய மாதத்திலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் மஸ்ஜிதிலே எதுகாப்பில் வந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவற்றையெல்லாம் எடுத்து நடவுங்கள், பகரமாக சுருக்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையூட்டிருக்கின்றானோ, அத்தகைய நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், இவற்றையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள், பகரமாக படுபயங்கரமான நரகம்தான் இருக்கின்றது என்று என்னையும் உங்களையும் எச்சரித்திருக்கின்றானோ, அத்தகைய பாவ காரியங்களிலிருந்து முற்று முழுதுமாக தவிழ்ந்து கொள்ளும்படியும், புனிதமான ரமலானை எமக்களித்து இந்த ரமலானிலே எந்த தக்வாவை அல்லாஹ் என்னிடம் இருந்து எதிர்பார்க்கின்றானோ அத்தகைய தக்வாவை கொண்டு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த மாதம் புனிதமான ஒரு மாதம். இந்த மாதம் வருவதற்கு முன்னே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்கமார்கள் ஏன் சுவர்க்கம் உட்பட அனைத்துமே தயாரிக்கப்படுகின்றது படைக்கப்பட்ட மனிதனுக்காக வேண்டி. எனவே தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்னாலே சஹாபாக்களை பார்த்து கூறுவார்கள், கத் அவல்லகும் ஷஹ்ருன் அலீம் ஃபஹாதா ஷஹ்ருன் முபாரக், உங்களுக்கு ஒரு மகத்துவமான மாதம் வரவிருக்கின்றது, அந்த மாதமோ பரக்கத் பொருந்திய மாதம், ஃபஹாதா ஷஹ்ரு குர்ஆன், இந்த மாதம் குர்ஆனுக்குரிய மாதம், ஃபஹாதா ஷஹ்ரு ஸதகா, இது ஸதகாவுக்குரிய மாதம், ஃபஹாதா ஷஹ்ருல் ஜன்னா, இது சுவர்க்கத்துக்குரிய மாதம் என்பதாக இந்த மாதத்தினுடைய சிறப்பை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்னாலே சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ரமலானை தந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ரமலானை கொண்டு மனிதனிடம் ஒரு விடயத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறான். அது என்னவென்றால், தக்வா என்ற இறை நேசம், அந்த இறை அச்சம், மனிதன் தக்வாவை கடைபிடிக்க வேண்டும், படைத்தவன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதைத்தான் ரமலானை கொண்டு அல்லாஹ் மனிதனிடம் எதிர்பார்ப்பது. கண்ணியமானவர்களே, அமலை கொண்டே அன்றி படைத்தவன் அல்லாஹ்வை ஒரு நாளும் நெருங்க முடியாது. அமல்களை கொண்டே அன்றி படைத்தவன் அல்லாஹினுடைய அன்புக்கு பாத்திராக முடியாது என்பது திட்ட தெளிவான ஹதீஸினுடைய விளக்கம். கண்ணியமானவர்களே, எனவே தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரமலானுடைய மாதம் வந்தால் அதிகமாக இபாதத்களிலே ஈடுபடுவார்கள். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிகவும் விசேடமான ஒரு இபாதத்தாக சதகாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உம்மத்தாகி எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ரிவாயத், ஒருத்தர் சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஏதாவது எந்த அளவுக்கு என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, கான அஜுவதன் நாஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதிகம் கொடை கொடுக்கக்கூடிய மனிதர் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், வகான அஜுவதமா யகூலு ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதிகம் அதிகமாக சதகா செய்வதிலே ஈடுபட்டு விடுவார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுவத மின் ஜீஹில் முர்சலா, சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே சதகா கொடுப்பதிலே ஆகவும் விசேடமானவர்கள், ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதிகமாக சதகா கொடுப்பதிலே ஈடுபடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஏனென்றால் சதகா என்ற இந்த இபாதத் சதகா என்ற இந்த அமல் அல்லாஹ்வுக்கு ஆகவும் விருப்பமான ஒரு அமல். கண்ணியமானவர்களே, இபாதத் இரண்டு வகைப்படும். இபாதத் இரண்டு வகைப்படும். ஒன்று இபாதத்துல் பதனியா, உடம்பு ரீதியான இபாதத். இரண்டாவது இபாதத்தே மாலியா, பண ரீதியான இபாதத். கண்ணியமானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கையிலே பணம் கிடைக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்திலே அவனுக்கு சதகா என்ற சுன்னத்தான அமல் அவன் மீது கட்டாயப்படுத்தப்படுகின்றது. அவன் அதனை செய்ய வேண்டும். அவன் அந்த இபாதத்தை கொண்டு படைத்தவன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது சுன்னத்தான ஒரு இபாதத். இன்னும் ஒரு இபாதத் இருக்கின்றது, இது சதகாவை விடவும் பொறுமதியான ஒன்று. இது இஸ்லாத்திலே ஐந்து கடமைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை. அதுதான் ஜகாத் என்ற தனக்கு சொந்தமான பணத்திலிருந்து தான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட சந்திர கணக்கின்படிக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் ஜகாத் என்ற கடமை ஒவ்வொரு மனிதன் மீதும் அந்த செல்வந்தன் மீதும் கடமையாக்கப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஜகாத்னா விளங்கி வச்சிருக்கிற அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வரி என்பதாக, அது ஒரு டெக்ஸ் என்பதாக இல்லை. கண்ணியமானவர்களே, ஜகாத் என்பது அது ஒரு டெக்ஸ் அல்ல, அது ஒரு ஏழை வரி அல்ல. நாம் புரிந்து வைத்திருப்பது ஒரு பிழையான கூற்று. கண்ணியமானவர்களே, டெக்ஸ் என்பது யாரும் விரும்பி கொடுக்கும் அன்று அல்ல. டெக்ஸ் என்பதை எவ்வாறு இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், இதற்கு எத்தனை காரணங்களை சொல்லலாம், இதிலிருந்து எவ்வாறு நாம் தவிர்த்து கொள்ளலாம் என்பதைத்தான் மனிதன் டெக்ஸை கொடுக்கும் போது சிந்திப்பான். ஆனால் சொன்னார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஜகாத் என்பது அது டெக்ஸ் அல்ல, அது ஒவ்வொரு செல்வந்தரும் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியதை மனம் விரும்பி கொடுக்கும் அந்த பணம் தான் ஜகாத்தை அன்றி இது ஏழை வரியோ ஏழைகளுக்கு கொடுக்கும் டெக்ஸோ அல்ல. கண்ணியமானவர்களே, எமது பணத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஏழைகளை கொண்டு எமக்கு தந்தோர் நியமத்தான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத். கண்ணியமானவர்களே, சில இபாதத்து இருக்குது வெறுமனே உடம்போடு மாத்திரம் சம்பந்தப்படுவது. உதாரணத்திற்கு தொழுகையை எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனுக்கு பண ரீதியான எந்த வசதியும் கிடையாது. அன்றைய இரவு சாப்பாட்டுக்கு அவனிடம் எந்த விதமான வசதியும் கிடையாது. மகரிபுக்கான அதான் சொல்லப்படுகிறது, எனக்கு வசதி கிடையாது என்பதனால் இவனுக்கு இந்த தொழுகையை விடுவதற்கான கிடையாது. உடலிலே ஆரோக்கியம் இருக்கின்றது. எந்த வரை என்றால், அவருடைய கண் மாத்திரம் தான் சிமிட்டப்படும் ஆரோக்கியம் என்றால் அவன் கண்ணை சிமிட்டியாவது தொழ வேண்டும். ஏனென்றால் பைன்னஹா இபாதத்துல் பதனியா, இது உடம்பினால் மனிதன் செய்யப்பட வேண்டிய இபாதத். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஜகாத் என்ற இந்த இபாதத், இபாதத்துல் மாலியா, அவனுக்கு ஒரு வருடம் அவன் ஒரு கடையை ஆரம்பிக்கின்றான் அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றான். தந்திர கணக்கின்படிக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்றால் கணக்கு பார்த்து இவன் அந்த பணத்திற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். இது அவனுடைய பணம் சார்ந்த இபாதத். கண்ணியமானதிலே ஆனால் இன்னும் ஒரு இபாதத் இருக்கிறது, அதாவது ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு இபாதத். உடம்பிலே சக்தியும் இருக்க வேண்டும், அதே போன்று தன்னிடம் செல்வம் அதற்கு தேவையான வசதி வாய்ப்பும் இருக்க வேண்டும். எனவே இந்த ஹஜ் என்ற இந்த இபாதத், இபாதத்துல் பதனியா, இபாதத்துல் மாலியா, உடம்பு ரீதியான இபாதத், செல்வம் அதாவது செல்வமும் சேர்க்கப்பட்ட இபாதத் என்பதாக, ஷரியத் அதாவது சில இபாதத்களை இது வெறுமனே உடம்புடன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட, இது வெறுமனே பணத்துடன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட இல்லை, இது பணத்துடனும் உடம்புடனும் சம்பந்தப்பட்ட என்பதாக இபாதத்தை பங்கு பிரித்து வைத்திருக்கின்றார்கள் புகஹாக்கள், உலமாக்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய என்னுடைய தலைப்பு என்னவென்றால், இபாதத்துல் மாலியா, பணம் சம்பந்தப்பட்ட அந்த இபாதத்தில் ஆகவும் முக்கியமான குர்ஆனிலே கிட்டத்தட்ட 82 இடங்களிலே வைதாஉஸ் ஜகா வைகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதை போன்றே நீங்கள் ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதாக, தொழுகையுடன் ஒப்பிட்டு தொழுகையுடன் சமப்படுத்தி எவ்வாறு தொழுகை ஒரு மனிதனுக்கு கடமையோ அதே போன்று ஜகாத்தும் கடமை என்பதாக, ஒரு இடம் இரண்டிடம் அல்ல, கிட்டத்தட்ட 82 இடங்கள்ல படைத்தவன் அல்லாஹ் இந்த ஜகாத்தை தொழுகையுடன் இணைத்து பேசும் மிகவும் முக்கியமான ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, இபாதத்களினுடைய நோக்கம் அந்த இபாதத்தை கொண்டு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வகலீலும் மின் இபாதிஹி ஷகூர், இபாதத் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துவது ஆகவும் குறைவு. நான் அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றேன், நான் நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கின்றேன், நான் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றேன் என்றாலும் கூட இவர்கள் அந்த நியமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துவது ஆகவும் குறைவு. எனவே தான் கண்ணியமானவர்களே, ஜகாத் என்ற இந்த கடமை எவ்வாறு ஒரு மனிதனுக்கு தொழுகை கடமையோ எவ்வாறு ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்றால் கலிமா சொல்வது கடமையோ, இதே போன்று வசதி படைத்த ஒவ்வொருவரும் இந்த ஜகாத்தை கொடுப்பது ஒவ்வொருவர் மீதும் கடமை. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால பலஸ்தீன்ல இருந்து கிட்டத்தட்ட 300,000 யகூதிகள் மதீனாவை தாக்குவதற்காக படையெடுத்து விட்டார்கள். அதே போன்று நஜித், இந்த காலத்துல ரியாத் சொல்லுவாங்க, நஜித்துடைய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 40,000 யகூதிகள் குஃபா முஸ்லிமீன்கள் முசைலமத்துல் கத்தாப் என்ற நபி மரணித்து விட்டார்கள். இதோ எனக்கு வழி வந்து விட்டது, நான் தான் இதற்கு பின்னால் நபியாம் என்று நபித்துவத்தை வாதித்த முசைலமத்துல் கத்தாபுடன் கிட்டத்தட்ட 40,000 யகூதி காபீர்கள் மதீனாவை அழிக்க வேண்டும், அதை தசுருல்லா ஆட்சி செய்த பகுதியை நாம் பிடிக்க வேண்டும், மதீனாவில் இருக்கும் முஸ்லிம்கள் எல்லாத்தையும் நாம் எனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்பதாக மதீனாவுக்கு படையெடுத்து விட்டார்கள் என்ற செய்தி மதீனாவுக்கு வந்து சேர்கிறது. கண்ணியமானவர்களே, இது மதீனாவுக்கு வெளியாக இருக்கும் பிரச்சனை. தற்போது நான் சொல்ல போகும் பிரச்சனை மதீனாவுக்குள்ளால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்த பிரச்சனை. ஹஜ்ரத் ரசூலுல்லா மரணித்து விட்டார்கள், கலீஃபாவாக நாம் யாரை தேர்ந்தெடுப்பது? அன்சாரிகள் எம்மிலே கலீஃபா வர வேண்டும், முஹாஜிர்கள் இல்லை, நான் தான் அதிகம் தீனுக்காக தியாகம் செய்தவர்கள், எனவே அந்த கலீஃபா எம்மில் தான் வர வேண்டும் என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் கூட ஏற்பட்டு விட்டது. முதலாவது அமீருல் முஃமினீ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஷூரானுடைய முடிவின் பேரிலே மதீனாவுக்குரிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். முதலாவதாக செய்த வேலை ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த யுத்தத்துக்காக தயார் செய்து வைத்திருந்த அந்த படையை பலஸ்தீனை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், அந்த 300,000 மக்களுடன் யுத்தம் செய்து நீங்கள் ஒன்று அந்த நாட்டை கைப்பற்றி கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களிடமிருந்து நீங்கள் டெக்ஸை அதாவது நீங்கள் அவர்களிடமிருந்து ஜிசியாவை அறவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய படை மதீனாவை விட்டு நகர்ந்து சென்று விட்டது. ஹஜ்ரத் வலீது அதாவது ஹஜ்ரத் காலிதுக்கு வலீது ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த நஜித் என்ற பிரதேசத்துக்கு நீங்க போய் அந்த முசைலமத்துல் கத்தாவுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அவன் கலிமா சொல் இஸ்லாத்துக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது, அவன் வரவில்லை நான் தான் நபி என்று வாதித்தால் அவனுடைய கழுத்தை வெட்டி நீங்கள் அவனை கொன்று விட வேண்டும். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய யுத்தப்படை செல்வதற்காக தயாராக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம், மதீனாவுக்குள்ளால் ஒரு புதிய பிரச்சனை தோன்ற ஆரம்பித்து விட்டது. மதீனாவில் இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், நாம் சொல்வோம் ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டோம், நாம் நோன்பு நோட்போம் ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, மக்காவில் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட முதல் ஆக பெரும் பிதுஅத் ஆக பெரும் ஃபஸாத் என்னவென்றால், யாரெல்லாம் ஜகாத்தை கொடுத்து கொண்டிருந்தார்களோ சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், நபி மரணித்து விட்டார்கள், இதற்கு பின்னால் ஜகாத் என்பதை நாம் கொடுக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, யுத்தத்துக்காக தயாராக இருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அபூபக்கர் பார்த்த அமீருல் முஃமினீனே, இது ஒரு சின்ன பிரச்சனை, எங்க முஸ்லிம்களுக்குள்ளால வந்த ஒரு பிரச்சனை, ஆனா வெளியிருப்பதோ பெரும் பிரச்சனை, எமது உயிருக்கு உடை வைக்கும் போ பிரச்சனை, மதீனா நகரத்தை கைப்பற்றுவதற்காக சதி செய்த ஒரு பிரச்சனை. எனவே அமீருல் முஃமினீனே, இந்த பிரச்சனையை நாம் கைவிட்டு விடுவோம். முதலாவதாக நாம் 300,000 மக்களுடன் யுத்தம் செய்ய போய் அதற்கு பின்னால் 40,000 மக்களுடன் யுத்தம் செய்து விட்டு வந்து, இல்லை இது மார்க்கத்துடைய ஒரு கடமை என்பதை இவர்களுக்கு தெளிவுபடுத்தி விடலாம். அமீருல் முஃமினீனே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இல்ல இது ஒரு சிறிய பிரச்சனை அல்ல, ஜகாத்தை எவன் கொடுக்கிறான் இல்லை என்பது இது தொல்லையை விட்டதை விரவும் பெரும் பாவம். எப்படி ஒரு மனுஷன் தொழுகையிலாண்டு அவருடைய கழுத்து வெட்டப்பட வேண்டுமோ, எப்படி ஒரு மனிதன் சரியத்துல தொழுகை என்பது இல்லை என்று வாதித்தால் அவனை அதே இடத்தில் வைத்து தலை வெட்டப்பட்டவன் கொல்லப்பட வேண்டுமோ, இதை போன்றோர் பெரும் பாவம் தான் ஜகாத்தை தரமாட்டோம் என்பது. எனவே உசாமாவே, உங்களுடைய படையை திருப்பிக் கொண்டு மதீனாவுக்குள் வாருங்கள், காலிதுக்கு வலிதே யுத்தத்துக்கு தயாராகுங்கள், யாருடன் தெரியுமா, வல்லாஹி லஉகாத்தில் அன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ் ஸகா, நாம் யுத்தம் செய்ய வேண்டும் நபி இல்லை என்று சொல்வர்களுடன் அல்ல. இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் அல்ல, குர்ஆன் இல்லை, வஹி என்பது கிடையாது, அல்லாஹ் என்ற ஒருவன் அல்ல, நாம் கடவுளைத்தான் வணங்குவோம் என்று மார்க்கத்தை விட்டும் அங்கால் சென்ற முஸ்லிக் முனாஃபிக்கர்கள் அல்ல நாம் யுத்தம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் தொழுகை வேறு ஜகாத் வேறு, தொழுகை கடனை ஜகாத் கடனை இல்லை என்று தொழுகையையும் ஜகாத்தையும் பங்கு பிரிக்கின்றார்களோ இவர்களுடன் தான் நாம் முதலில் யுத்தம் செய்ய வேண்டும். சென்ற இரண்டு கூட்டத்தையும் அழைத்தெடுத்தார்கள். யாரெல்லாம் ஜகாத் கொடுக்க முடியாது என்றார்களோ அவர்களுடன் யுத்தம் தொடுப்பதற்காக வேண்டி என்றால் கண்ணியமானவர்களே, ஜகாத் என்ற கடனை எந்த அளவு முக்கியமானது என்பதை எமக்கு உணர்த்துகிறது. இது மாத்திரமல்ல, சொன்னார்கள் அதற்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருவன் ஜகாத் கொடுக்கும் போது அவனுக்கு கடனை ஒரு ஒட்டகம் தான் ஜகாத்துக்கு என்றால், அவன் ஹபீபுடைய காலத்திலே அந்த ஒட்டகத்தை கொடுக்கும் போது களி அதாவது கழுத்திலே கட்டப்பட்ட அந்த கயிற்றுடன் தான் அந்த ஒட்டகத்தை கொடுப்பான் என்றால், லவ் மன ஊனி காலன் அவன் இந்த வருடம் அந்த ஒட்டகத்தை தரும் போது அந்த கயிறு இல்லாமல் அந்த ஒட்டகத்தை தந்தால் கூட நான் அவர்களுடன் யுத்தம் தொடுப்பேன் என்பதாக கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு ஜகாத் என்ற கடமை அது மார்க்கத்தை இட்டு முரணான அந்நிய காபிர்கள் இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைப்பதை விடவும் ஆகப்பெரிய ஒரு கொடிய பாவம் என்பதை ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்த்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய முக்கியத்துவத்தை விளங்குவதற்காக நான் ஒரே ஒரு சிக்கிரி சட்டத்தை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, மார்க்கத்திலே 7 வயதை அடையும் வரைக்கும் தொழுகை கடமையாவது கிடையாது சிறார்களுக்கு. 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் ஒரு வாப்பா ஒரு உம்மா ஒரு நாளைக்கு 5 விருத்தம் தடவை கிட்டத்தட்ட 3 வருடங்கள் மகனுக்கு ஏவி இருக்க வேண்டும். ஏவினால் 10வது வயதிலே மகனுக்கு அடித்து தொழுமாறு சொல்ல முடியும். நான் சொல்வதை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். 7 வயதிலிருந்து ஒரு நாளைக்கு 5 விருத்தம் என்ற அடிப்படையிலே 3 வருடங்கள் உம்மாவும் பாப்பாவும் மகனுக்கு தொழுகையை ஏவி இருக்க வேண்டும். ஏவி இருந்தால் 10வது வயதிலே அடித்து தொலை வைக்கலாம். சட்டத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். 10 வயதை அடைந்தும் அவன் சொல்லவில்லை என்றால் அவன் பாலிவாகும் வரைக்கும், அதாவது அவன் பெரிய பிள்ளையாகும் வரைக்கும் பாவங்கள் பெற்றோருடைய தலையிலே எழுதப்படும். பாலிவானதற்கு பின்னால் அவனுடைய பட்டோரையில் எழுதப்படும், அது வேறு விடயம். எனவே 7 வயதை கிட்டத்தட்ட 10 வயதை அடையும் வரைக்கும் சிறுவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. ஒருவன் பைத்தியம் பிடித்திருக்கின்றான், இவருக்கு பைத்தியம் தெளியும் வரைக்கும் தொழுவது கடமை கிடையாது. கண்ணியமானவர்களே, ஷரியத்தினுடைய மிக முக்கியமான இபாதத் தொழுகை. எந்த அளவுக்கு என்றால் நாளை கியாமத்திலே முதல் கேள்வியாக தொடுக்கப்படுவது தொழுகையை பற்றி. தொழுகை சீரானால் பின்னால் இருக்கும் இபாதத்கள முன்பின் பிரச்சனை கிடையாது. தொழுகை சீரில்லை, பின்னால் ஜகாத் சீர், நோம்பு சீர், அனைத்தும் சீராக இருந்தாலும் தொழுகை சீர் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவனுடைய முடிவும் தீக்கெட்டதாக மாறிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அளவு முக்கியமான தொழுகை கூட சிறுவர்களுக்கு கடமை கிடையாது, பைத்தியக்காரனுக்கு கடமை கிடையாது. ஆனால் ஒருவன் சிறுவனாக இருக்கின்றான், ஆனால் அவன் மிகவும் வசதி படைத்தவனாக இருக்கிறான். சின்ன வயசுல உமா அப்பா மௌத்தாயிட்டாங்க, இப்பதான் 6 வயசு, இப்பதான் 5 வயசு. உமா அப்பா மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அதிகமான செல்வத்தோடு உற்று போயிட்டாங்க. உமா அப்பட முழு செல்வமும் இந்த பிள்ளைக்கு தான் போதுன்னு சொன்னா, தொழுகை கடமை இல்லாத இந்த சிறுவன் வெறுமனே 4 வயசு, எனக்கு ஆபா பேசக்கூட தெரியா, எனக்கு ஜகாத் கடமை என்பதை வாயால் சொல்லக்கூட முடியாது. இவனுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் இவனை வைத்துக் கொண்டு இவருடைய ஜகாத்தை கொடுப்பது சரியத்திலே கடமை. ஆனால் தொழுகை கடமை கிடையாது. ஒருவனுக்கு பைத்தியம், அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது, ஆனால் அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் கூட அவனுடைய பேரிலே ஜகாத்தை வாஜிபாக்கும் அளவுக்கு பணம் இருந்தால் அவனுக்கு பொறுப்பாக இருக்கும் அந்த வழி அவனுடைய பணத்திலிருந்து ஜகாத்தை அறையுவது அவன் மீது கட்டாயமாகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பிக்கு மத்தலா போதும் இந்த ஜகாத்துடைய கடமை எந்த அளவு முக்கியம் என்பதை எனக்கு உணர்த்துவதற்கு. கண்ணியமானவர்களே, ஜகாத் சொல்றது ஒரு லேசான விஷயம் அல்ல. ஜகாத் ஹாஜியாருக்கு மட்டும்தான் கடமை. நான் நினைக்கிற ஜகாத் இன்றைக்கு அவர் பெரிய முதலாளியாக இருக்கணும்,
அவர் பெரிய ஒரு கம்பெனி நடத்த வேண்டும், அவர் வெளிநாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண வேண்டும், இவருக்கு மாத்திரம் தான் ஜகாத் கடனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை கண்ணியமானவர்களே, ஜகாத் யார் யாருக்கு கடமையாகும் என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால் தெளிவுபடுத்தப்படும். ஏன் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சம்பாதித்த பணம், எனது வேர்வை, எனது முயற்சி, எனது தூக்கத்தின் தியாகம், நான் ஏன் எனது பணத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும்? ஒரு பிரச்சனை எம் எல்லாத்துக்கும் இருக்கின்றது. நோம் ஸ்டார்ட் ஆகினா எங்களுக்கு வார கோள்கள் வார பத்து வார்த்தை நகர, போன வருஷமும் ஜகாத் கொடுத்த இந்த வருஷம் கட்டாயம் கொடுக்கத்தானா வேணும்? நாங்கள் ஜகாத் ஒரு பாரமாக விளங்கியிருக்கிற கண்ணியமானவர்களே, ஜகாத் அது எங்களை பணம் அல்ல, எமது பணத்தினுடைய ஊட்டை. நாம் அந்த சின்ன தொகையில கஞ்சத்தனம் காட்டினா சொன்னாங்க, மா நகசமாலும் இன்பி சதகா. ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சதகாவை கொண்டோ அவருடைய ஜகாத்தை கொண்டோ அவனுடைய உலக பார்வைக்கு பணம் குறைவதாக விளங்கினாலும் கூட, மா நகச, அவனுடைய பணத்திலிருந்து ஒரு சதம் கூட குறைவது கிடையாது. ஒன்றுக்கு பத்தாக தராமல் அல்லாஹ் மௌத்தை தரமாட்டான் என்பது ஹதீஸினுடைய தெளிவு. கண்ணியமானவர்களே, சின்னத்தான சதகாவுக்கு இந்த பிரயோஜனம் என்றால், அந்த தலைவலி அல்லாஹர்கள் வீட்டுக்குள் வருகிறார்கள், மனைவி பசியிலே வாடி கிடக்கின்றால், என்ன எனக்கு பசி தாங்கலா, போறார் ஒரு யகுதி கிட்ட ஒரு வியாபாரம் செய்கிறார், வந்த பணத்தால் ஒரு மாதளம் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளால வாராது. கண்ணியமானவர்களே, வரும் வழியில ஒரு ஏழை, ஒரு மிஸ்கீன், நபியினுடைய மருமகனே, அல்லாஹ்வின் ரசூலுடைய மருமகனே, பசியா இருக்குது சாப்பிட ஏதாவது தாங்க, கையில் இருந்த ஒரே ஒரு அந்த மாதளம் பலன், மனைவிடைய பசி தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தோன்றுகின்றது, அல்லாக்காக தாங்க அந்த ஒரே வார்த்தைக்காக பழத்தை கொடுத்தார், வீட்டுக்குள் வந்து விட்டார். பாத்திமா நாயகிட்ட வந்த சப்ஜெக்டை சொன்னார், கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்படுது, கதவை திறந்தால் ஒரு சஹாபி வந்திருக்கிறார், நபியினுடைய மருமகனே, அதை தசுருல்லா அவங்களுக்கு இந்த மாதளம் பழங்களை கொடுக்க சொன்னார். கண்ணியமானவர்களே, எண்ணி பார்த்தா 9 மாதளம் பழங்கள் இருக்குது. சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீதானே சொல்றேன், இது எனக்குரிய மாதுளம் பழம் அல்ல, போய் நபியிடம் மீண்டும் திருப்பி கொடுத்து விடுங்கள். இல்லை அலி ரலி அல்லா தலைவர்களே, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மாதுளம் பழம் தான், வல்லாஹி பண்ணி சொல்றேன், இது எனக்குரிய மாதுளம் பழம் அல்ல, என்னுடைய மாதுளம் பழம் என்றால் அது 10 மாதுளம் பழங்கள் வந்திருக்க வேண்டும். வந்த சஹாபி முடிக்க ஆரம்பித்து விட்டார். சஹாபியை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு பசி தாங்க முடியாமல் ஒரு மாதுளம் பழத்தை நான் எடுத்து விட்டேன், இந்தாங்கள் உங்களுடைய 10 மாதுளம் பழங்களையும் கொடுத்து விட்டு சொன்னார். நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? நான் ஒன்றை எடுத்தேன் என்பதை நீங்கள் எவ்வாறு கண்டுகொண்டீர்கள்? சொன்னாங்க, நீங்க எடுத்ததை நான் பார்க்கவும் இல்லை, நபி 10 தான் அனுப்பின அந்த நியூஸ் எனக்கு வந்து சேரையும் இல்லை, நான் கொஞ்சத்துக்கு முன்னால் ஒரு மாதுளம் பழத்தை அல்லாட பேர்ல சதக்கா கொடுத்தேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒன்றுக்கு பத்தாக தராமல் நாம் உனக்கு மௌத்தை தரமாட்டோம், எனவே இது 9 வந்திருக்குது, இது எனக்குரியது அல்ல, எனக்கு இந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பத்தாகத்தான் அனுப்பி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் வாழ்க்கையிலே உணர்த்தி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சுன்னத்தான சதகாவுக்கு அல்லாஹ் பத்தாக பெருக்கி தருவான் என்றிருந்தால், எம் மீது கடமையான அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இந்த ஜகாத்தை நாம் கொடுத்தோம் என்றால், அல்லாஹ் எமது பணத்தில், எமது வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வானா இல்லையா? கண்ணியமானவர்களே, இதனால்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சூமு அம்பாலகும் பிஸ்ஸகா, உங்களோட பணத்தை உங்களோட கடைய ஜகாத்தை கொடுத்து பாதுகாத்துக்கோங்க. எங்கெல்லாம் தவறாக யாரும் புரிஞ்சு கொள்ளவான, எங்கெல்லாம் கடைகள் அடிக்கப்படுதோ, எங்கெல்லாம் கடைகள் நொறுக்கப்படுதோ, எங்கெல்லாம் என்னோட பிசினஸ்ல கை வைக்கப்படுதோ, ஹதீஸினுடைய திட்ட தெளிவான கருத்து, இவர்கள் ஜகாத் கொடுத்திருக்க மாட்டார்கள், அல்லது கொடுத்த ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எவ்வளவு நன்றி செலுத்தணும் கண்ணியமானவர்களே. ரமலானுடைய மாசம் கிளைமேட் நல்லா இருக்குது, மழை பெய்வதனால் எமக்கு மாத்திரம்தான், கொஞ்சம் குன்னாகள் போர்டரை தாண்டி நிக்க வேண்டிய தாண்டுங்க, கொஞ்சம் இங்கால ரத்னபுர சைடுக்கு போங்க, இங்கால பதுல்ல அதாவது வெளிமட சைடுக்கு போங்க. கண்ணியமானவர்களே, எத்தனையோ கடைகள் இது என்னுடைய கடையா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். சுபகிலே கடைக்கு சென்றார், கடையை திறந்து விட்டு வீட்டுக்கு வந்தார். அதாவது பகல் பொழுதிலே, அதாவது அவருடைய கடையில் வேலை செய்யற அந்த பொடியன் கோல் பண்றான், எங்கட கடை எங்கண்டே விளங்குது இல்ல, கடையில் உள்ள சாமங்கள் எங்கண்டே விளங்குது இல்ல. கண்ணியமானவர்களே, எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் என்பது எமது பணத்தை பாதுகாப்பதற்கு, ஜகாத் என்பது எமது வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு. இதால்தான் சொன்னாங்க, ஹஜரத்துல்லா மா தலிஃப மாலுன் ஃபீ பர்ரின் வலா பஹ்ரின் இல்லா பிஹப்ஸி ஜகா. மா தலிஃப, மக்கள்கிட்ட கேளுங்க, தலிஃப் என்ற வார்த்தை வீணாகுவது, அழிந்து போவது. அதாவது பூமியிலோ அல்லது கடலிலோ யாருடைய பணமும் அழிந்து போவது கிடையாது. இல்லா பிஹப்ஸி ஜகா, அவன் ஜகாத்தை தடுத்து கொண்டாலே அன்றி. எனவே கண்ணியமானவர்கள், ஜகாத் கொடுப்பது எந்த அளவு முக்கியமான ஒரு இபாதத் என்பது, ஜகாத் எந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான மார்க்கத்தின் ஒரு கடமை என்பதற்கு இந்த ஒரு சில ஹதீஸ்கள் போதும் என்பதாக நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஜகாத்தை ஏன் கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கல என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஜகாத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும், ஜகாத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால், நான் கடையை ஸ்டார்ட் பண்ணியதிலிருந்து சந்திர கணக்கின் படிக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால், பணம் என்னுடைய கையிலே ஒரு வருடம் அதே நிலைமையில் தரித்திருக்கின்றது என்றால், இவர் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் கணக்கு பார்க்க வேண்டும், ஸ்டாக் எடுக்கணும். ஒரு வருஷம் இவ்வளவு இருந்துச்சுட்டானே, இதற்கு இவ்வளவு இருக்குமா இருக்கும் என்று கெசிங் ஷாட்ல அடிக்க முடியாது. ஜகாத்தை சிரமம் தான், கஷ்டம் தான், ஒரு கடையையும் இருக்க வேண்டும் தான், கடையை ரெண்டு மூன்று நாள் மூட வேண்டும் தான். இந்த சிரமத்துடன் ஒரு மனிதன் ஜகாத்தை கணக்கிடுவான் என்றால், இந்த ஜகாத்திலே அவனுக்கு அபிவிருத்தி இருக்கின்றது என்றார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ். இது முதலாவது விடயம், ஜகாத்தை கணக்கு பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, உரியவர்களுக்கு ஜகாத் போய் சேர வேண்டும். இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் முதல் விஷயம் எல்லாம் இருந்த நடக்குது. மூணு நாளைக்கு கடையை மூடி கேட்டா முன்னுக்கு போட் போட்டு ஸ்டாக் பாக்குறோம். பெரும் பெரும் ஹாஜியார் கோல் எடுத்தா அதுல பிஸியா இருக்குது, நாங்கள் கடையில் ஸ்டாக் பாக்குறோம். ஜகாத்தை கணக்கு பார்ப்பதிலே குறை செய்யாத எத்தனையோ வசதி படைத்தவர்கள், யாருக்கு ஜகாத் போய் சேர வேண்டுமோ இதிலே அதிகமானவர்கள் குறை செய்து விட்டார்கள். ரமலானுடைய ஆரம்பத்தில் ஒருத்தர் கோல் எடுக்கிறார், ஹதரத் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால நான் ஜகாத் எடுக்க வேண்டிய லிஸ்ட்ல தான் இருந்தேன். என் அப்பையில இருந்து ஒரு ஹாஜியாத பேர சொல்லி இவர் எனக்கு ஜகாத் தந்து கொண்டு தான் இருக்கிறார் ஹதரத். இப்ப நான் ஜகாத் எடுக்கிற லிஸ்ட்ல இல்லாதர, ஆனால் நான் ஜகாத் கொடுக்கும் அளவுக்கு நான் வசதியும் இல்லாதர, ஏதோ என்னுடைய நிலைமைக்கு ஏற்ப ஜகாத்தை எடுக்காமல் குடும்பத்தை கொண்டு போகலாம் என்ற நிலைமையில இருக்கிறேன் ஹதரத். இவர் இந்த வருஷமும் எனக்கு ஜகாத்தை கொண்டு வந்து தாராரு ஹதரத். இந்த ஜகாத்துடைய சட்டம் என்ன ஹதரத், எனக்கு அந்த ஜகாத்துடைய பணம் எனக்கு தேவையில்லை என்பதனால நான் அந்த பணத்தை இன்னும் சதக்கா அந்த பேர்ல கொடுத்துட்டேன் ஹதரத். கண்ணியமானவர்களே, கொடுத்தவருக்கு சதக்காவுடைய நன்மை கிடைத்து விடும் என்ற சந்தேகமும் கிடையாது. ஆனால் யார் ஜகாத் என்ற பெயரிலே ஜகாத்தை கொடுத்தாரோ இவருடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புரிந்து கொள்ளுங்கள், இதனால் தான் சுஹாக்கள் எழுதுறாங்க, ஒருவர் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கும் போது சொல்லிக் கொடுக்கணும், பஹாதா மாலு ஜகாத்தி, இது என்னுடைய ஜகாத்துடைய பணம் வைத்துக் கொள்ளுங்கள். எடுப்பவர் ஜகாத்தை எடுக்க தகுதி இல்லை என்றால், வான லஸ்து பியாஹலி, நான் ஜகாத்துக்குரியவர் அல்ல, இதோ நெருப்பு. ஜகாத்துடைய பணம் என்பது தகுதி இல்லாததை கைக்கு போய் சேர்ந்தால் இது நரகத்துடைய நெருப்பு. அதை என்னுடைய வியாபாரத்திலே சேர்த்தால் நான் நெருப்பை வியாபாரத்திலே சேர்த்திருக்கிறேன். அதை கொண்டு என்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு நான் சாப்பிட கொடுத்தால் எனது மகனுக்கும் எனது மகனுக்கும் நான் நெருப்பை ஊட்டி வைத்திருக்கிறேன். எனவே கொடுக்கும் போது சொல்ல வேண்டும், பஹாதா மாலு ஜகாத்தி, இதே இந்த ஜகாத்துடைய பணம். எடுப்பவர் சொல்ல வேண்டும், இதற்கு தகுதி என்றால் ஜஸாகல்லாஹ் சொல்லி எடுப்பதுடன், தகுதி இல்லை என்றால் இது எனக்குரிய தகுதியான பணம் அல்ல, நான் ஜகாத் எடுக்க தகுதியானவர் அல்ல என்று அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டு விடயத்திலும் நாம் கணக்கு, அதாவது நாம் எனது மண்டையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம், அழகான முறையிலே கணக்கு பார்க்க வேண்டும். இரண்டாவது, உரியவர்களுக்கு ஜகாத் போய் சேர வேண்டும். எந்தெந்த விடயத்தில் ஜகாத் கடமை, அஞ்சு விஷயத்துல ஜகாத் கடமை, கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம், தானியம், வியாபார பொருட்கள், தங்கம் வெள்ளி புதையல், இந்த ஐந்திலையும் ஜகாத் கடமை. எனவே எமது இந்த குர்ணாகளுக்கு ஏற்ற வகையில இந்த அஞ்சையும் தெளிவுபடுத்த நேரம் போதாங்க. அடிப்படையில எங்கட புழக்கத்திற்க வெறுமனே ரெண்டே ரெண்டு விஷயத்திலே ஜகாத்த மாத்திரம் தெளிவுபடுத்த போறேன். முதலாவது தங்கம் வெள்ளி வந்து நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவனைக்கு எடுத்து வைத்திருக்கும் தங்கத்திற்கு ஜகாத் கிடையாது. என்னுடைய மனைவி வளமையாக போட்டுக் கொண்டிருக்கிற காதுப்பு மோதிரம் அது மாதிரி அவரை மாலை இல்லாம அவ வேறொரு செட்டு வச்சிருக்கிற வருமனே திருமணத்திற்கு ஆக வேண்டி மாத்திரம். அந்த நகைக்கும் ஜகாத் என்பது கிடையாது. சுருக்கமாக புரிந்து கொள்வதென்றால் எந்த நகையை எல்லாம் நாம் பாவிக்கிறோமோ அந்த பாவனைக்கு ஜகாத் என்பது கிடையாது. என்னை மாணவர்களே 85 கிராம் கிட்டத்தட்ட 10.5 பவுன் ஒத்தர் நகையாக வச்சு கொண்டிருக்கிறார். பிசினஸுக்கு வாங்கின நகை விலை குறைஞ்ச விலைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. கூடிய விலைக்கு வந்தா குறுக்குற நீயத்தில் வச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த நகைக்கு ஜகாத் கடமை. கிட்டத்தட்ட 85 கிராம் 10.5 பவுனாக இருந்தால் 2.5 வீதம் ஜகாத் கொடுப்பது கடமையாகிவிடும். இலங்கை நாட்டினுடைய ஜம்யாவுடைய பத்துவா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரையில ஆரம்பத்தில் சொன்ன பாவினைக்குரிய ஜகாத் அந்த தங்கத்தினுடைய அந்த அளவு கூடும் குறையும். அக்குரனை அத மாதிரி கண்டி அத மாதிரி கொழும்பு பகுதிக்கு ஒரு விதமான அளவு, குர்ணாகலை போன்ற பகுதிக்கு கிட்டத்தட்ட 10.5 பவுன் நெய் விடவும் கூடுதலாக பாவனைக்கு வைத்திருந்தால் அதிலையும் ஜகாத் கடமை. நான் இது சொல்ற குர்ணாகலை பொறுத்தவரையில குர்ணாகலையை பொறுத்தவரையில 10.5 பவுனை விடவும் கூடுதலாக பாவிக்கும் நகை இருந்தால் கூடுதலாக இருக்கும் அந்த பாவினை நகைக்கும் ஜகாத் கடமை. எனவே கண்ணியமானவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு, 85 கிராம் விட கூடியா இருக்கிறார், கூடியா இருக்குது. வியாபாரத்திற்காக வேண்டிய வாங்கிய நகை என்றால் அந்த நகைக்கு 2.5 வீதம் ஜகாத் கொடுப்பது கடமை. இது தங்கத்திலே. வெளியிலே கிட்டத்தட்ட 598 கிராம் கிட்டத்தட்ட 600 கிராம் இருந்தால் இவர் அந்த 600 கிராமுக்கும் ஜகாத் கொடுப்பது கடமை. இது தங்கத்திலையும் வெள்ளிலையும். கண்ணியமானவர்களே அதிகமாக ஆண்கள் வந்திருப்பதனால அதிகமான வியாபாரிகள் வந்திருப்பதனால இன்னைக்கு நாட்டில ஆகவும் குரல் எடுக்கிற ஒரு பகுதி ஜம்யா அதிகமாக வற்புறுத்தக்கூடிய ஒரு பகுதி வியாபார பொருளினுடைய ஜகாத் எங்களோட பணத்தினுடைய ஜகாத். கண்ணியமானவர்களே எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதுல ஜகாத் கடமை. ஒரு பெரிய ஒரு கொஸ்மெட்டிக் கடை வச்சிருக்கணும் என்பது நியதி கிடையாது. நாங்க ஹார்ட்வேர் தான் செய்யணும், நாங்க பெரிய ஒரு குடும்பம் கடை வச்சிருக்கணும் நியது கிடையாது. ஒரு கரத்தை வியாபாரிக்கு கூட ஜகாத் கடமையாகிவிடும். வெறுமனே காலையில மரக்கறிய போட்டாரு, எடுத்துக்கொண்டு உடுவிடா எடுத்துக்கொண்டு போறாரு, அந்தில வீடுக்கு திரும்புறாரு, இவருடைய இந்த கரத்தைக்கும் நிசாவை அடைந்தால் ஜகாத்துடைய பிரமாண்டத்தை அடைந்தால் இவர் கரத்தை வியாபாரித்தான் என்பதனால ஜகாத் கொடுக்காமல் இருக்க முடியாது. அவருக்கும் ஜகாத் கடமையாக விடும். எப்படி பார்க்கிற எனக்கு ஜகாத் கடமையா எப்படி பார்க்கிற? வியாபாரிகளே சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கண்ண தொடர்ந்து கேளுங்க. நோம்புடைய டயர்தான் பேசுற எங்களுக்கு அதை விட டயர். ஏன் டயர்டோட பேசுறோம்டா? இன்றைக்கு இந்த விஷயத்த நடக்கிற பாதிப்பு முழு முஸ்லீம் ஊர்களையும் தாக்குது. எங்களை பார்வையில யாரோ வந்து எங்களை கடை அடிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. நைட் அவுட் நைட் யாரோ எங்களை சாமனை தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவு யாரோ அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ் எந்த ஜகாத் ஒழுங்காக கணக்கு பார்த்து கொடுக்கப்படவில்லையோ அந்த பணம் வீணாகுவதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே எப்படி கணக்கு பார்க்கிற? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் ஒன்னாவது ஸ்டாக் எடுக்க வேண்டும். எங்க கடையில என்னென்ன சாமான் இருக்குது? உதாரணத்துக்கு ஒரு ஹாஜியாராக இருந்தா எங்க கடையில இருக்கிற ஆணில இருந்து கணக்கு பார்க்கணும். முதலாவது ஸ்டாக் எடுத்தாச்சு, ரெண்டாவது எனக்கு வர இருக்கக்கூடிய கடனுடைய லிஸ்டை பார்க்க வேண்டும். எங்களுக்கு யார் யாரு கடன் தர இருக்குது? மூணாவது எங்கட கையில இருக்கக்கூடிய இருப்பை பார்க்க வேண்டும். அது பேங்க்ல இருந்தாலும் சரி, வைஃப் கிட்ட எடுத்து வைங்கன்னு கொடுத்து வைஃப் கபட்ல வச்சிருந்தாலும் சரி, அல்லது தேவைப்பட்டா வச்சுக்கொள்ள வேண்டி வாங்கி போட்ட ஒரு காணியாக இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டு வாகனம் இருக்குது, ஒன்று தான் யூஸ் பண்ற, மற்றது தேவைப்பட்டா விற்று பணமாக ஆக்க ஏழுமேந்து ஒதுக்கி வைத்த வாகனமாக இருந்தாலும் சரி, எது என்னிடம் இருப்பாக கையில் இருக்கின்றதோ அதையும் கணக்கு பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே இஷ்டத்துக்கு எடுத்தாச்சு பிறந்த வேலையை எப்படி மதிக்கிற? நாங்க எடுத்த வேலையை மதிக்கிறா, அல்லது தற்காலத்தினுடைய வேலையை மதிக்கிறா, அல்லது கொடுக்கிற வேலையை மதிக்கிறா? பிரமாக்கள் எழுதுறாங்க, இஷ்டத்தினுடைய விலையை இந்த காலத்துல பஜார்ல எந்த விலையோ அதைத்தான் நியமிக்க வேண்டும். நாங்க ஒரு ஆணி எடுத்திருப்போம், எடுக்கிற காலத்து ₹1 இருந்திருக்கும். இப்ப அந்த ஆணி சில நேரம் ₹3 இருக்கும். நாம் அந்த ஆணியை எடுத்த விலையை அல்ல, அந்த ஆணியை இப்ப எந்த விலைக்கு கொடுக்கலுமோ அந்த விலையைத்தான் கணக்கெடுக்க வேண்டும். இஸ்டோக் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட 20 லட்சம். இஸ்டோக்கினுடைய பிரமாண்டம் என்றால், எனக்கு கணக்கெல்லாம் பார்த்து முடிஞ்சு, இஸ்டோக்ல இருக்கிற சாய்ஸ் ஐட்டம் மற்ற எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அனைத்துடைய பெருமதியும் 20 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, வரவிருக்கும் கடனை பார்க்க வேண்டும். கடன் 2 வகை, சுவர் ஷோட் கடன், இவற்றை கேட்டா தருவார் என்றிருக்கும் ஒரு கடன், இன்னும் ஒரு கடன் சுவர் இல்லாத கவர். தருவாரா இல்லையா? சுவர் இல்ல, சுவரான கடனை உடனடியாக சேர்க்க வேண்டும். வர இருக்கக்கூடிய கடன் ஒரு 20 லட்சம், அதையும் கணக்கு பார்த்தாச்சு. சுவர் இல்லாத கணக்க அதை கணக்கு பார்க்க வேண்டும். இந்த வருஷம் பார்த்தாச்சு கிடைக்கல, வார வருஷம் பார்த்தாச்சு கிடைக்கல, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த பணம் கிடைத்தால் 3 வருடத்துக்கு ஜகாத்தை அந்த பணத்திற்கு கொடுக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, வரவிருக்கும் கடன் 20 லட்சம், ஸ்டோக்ல இருக்குது 20 லட்சம், என் கையில இருப்பாக இருக்குது 20 லட்சம், கிட்டத்தட்ட 60 லட்சங்கள். கண்ணியமானவர்களே, நாங்க பாவிக்கிற வாகனத்துக்கு இதை காத்தில்ல, எங்க கம்பெனியில இருக்கிற மெஷின்களுக்கு இதை காத்தில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவில்லாட்டி ஜும்மா முடிஞ்சு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க. நீங்க ஏதோ ஒன்றை புரிஞ்சிட்டு போயிட்டு அதை இப்படித்தான் கொடுக்க சொன்னாண்டு கொடுக்கிற ஜகாத்த யாரும் குறை செய்துவிடவானது. எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய ஜகாத்தினுடைய ஸ்ரீலங்காவினுடைய அமௌண்ட் எவ்வளவு உண்டா, எவ்வளவு இருந்தா ஜகாத் கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ளால 612,000 ரூபாய் கையில இருந்தா. நான் சொன்ன முறப்படி இஷ்டத்துக்கும் எடுத்தாச்சு, வரவிருக்கிற கடனையும் பார்த்தாச்சு, கையில இருக்கிற பணமும் சேர்த்து 612,000 ரூபாய் கையிலே ஜகாத் பணம் இருந்தால் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும் கடனை. நன்றா புரிஞ்சுக்கோங்க, கருத்த வியாபாரித்தான் இருக்கிற மரக்கடிகளுக்கு ஒரு விலை அடிச்சாச்சு, வர இருக்கிற கடனை பார்த்தாச்சு, கையில இருக்கிற பணத்தையும் பார்த்தாச்சு, இவர் வெறுமனே வடை தட்டு தான் போட்டிருக்கிற, இவர் வெறுமனே கரத்தை தான் தள்ளுற, ஆனால் ஒரு வருடத்துடைய பூர்த்தியிலே இவருடைய கையிலே 612,000 ரூபாய் இருந்தால் இவர் வடைவிட்டாலும் ஜகாத் கொடுப்பது கடமையாகிவிடும். நல்ல விலையும் சொல்லணும், போயிட்டு ஹசரத் வடகரத்தை காண்டுக்கு ஜகாத் கடமை சொன்னேன் சொல்லிடுவான. நிசந்தனே புரிஞ்சுக்கோங்க, இஷ்டத் பார்த்தாச்சு, அன்றே நைட் பொறிச்சு வச்ச வடை இருக்குது, வடையை எண்ணி பார்த்தாச்சு ஒரு ஒரு அளவு வருது, அதே போல வர இருக்கிற கடனை பார்த்தாச்சு, அதே போல என்னோட கையில இருக்கிற இருப்பை பார்த்தாச்சு, அனைத்தையும் சேர்த்து 612,000 ரூபாய் கையிலே இருந்தால் அவர் வடை கரத்தை காரராக இருந்தாலும் 2.5% ஜகாத் கடன். கடனுக்கு கடனை கழிக்கலாம். நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கைக்கு 10 லட்சம், எனக்கு வேற ஒருத்தர் தரவிக்கு 10 லட்சம், அப்ப ஹசரத் இந்த 10 லட்சம் அந்த 10 லட்சம் இந்த இதேதான். ஜகாத்திலே கடனை கடனுக்கு கழிக்கும் விளையாட்டேதான். எனவே கண்ணியமானவர்களே, என் ஆரம்பத்துல சொன்னத போல ஜகாத்துல நாங்க தில்லுமுள்ளு விளையாடணும்னு நினைக்காதீங்க. அழிய போறது எங்களை பணம், மனசை விரும்பி திறந்து கொடுத்துருங்க. எனவே கண்ணியமானவர்களே, இதே போல யார் யாருக்கு ஜகாத் கொடுக்கணும்? ஆரம்பத்தில் சொன்னேன் ஏன் ஜகாத் கொடுக்கணும், கொடுக்கலாட்டி என்ன நடக்கும், எதுல கொடுக்கணும், இப்ப எப்படி கொடுக்கணும், இப்ப யாருக்கு கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, 8 விதமான கூட்டத்தினருக்கு ஜகாத் கொடுக்கணும். ஆனா இந்த காலத்தில் இலங்கையில் இருப்பது வெறுமனே 4 கூட்டம் தான். மிஸ்கீன்கள், ஏழைகள், நியூ முஸ்லீம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, கடன்காரர்கள். இதுல முன்னால் சொல்லப்பட்ட 3 விஷயமும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கடன்காரன் என்று வரும் போது இந்த கடன்காரன் எப்படிப்பட்ட கடன்காரனாக இருக்க வேண்டும்? தெரியுமாங்களே, இவர் ஒரு 10 லட்சம் கடனாக இருக்கிறாரு. அந்த சொல்றார், ஹசரத் கடனாக இருக்கிறேன், உங்களோட ஜகாத்துடைய பணத்திலிருந்து தாங்க. இப்ப பார்க்கணும், இவர் இருக்கக்கூடிய வீட்டையும் இவர் போக வரக்கூடிய வாகனத்தை விடவும் கூட குறைய தேவைக்கு மீதமாக ஏதாவது காணிகள் இருக்குதா, அது தேவைக்கு அல்லாத பாவிக்கும் தேவையை விட கூட குறை ஏதாவது இருந்தா இவருக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. அந்த பணத்தை அந்த அந்த அதாவது அந்த காணியவோ அந்த இடத்தையோ வித்து அவர் அவருடைய கடன் அளிக்க வேண்டுமே ஒழிய இவருக்கு இவர் கடனுடைய லிஸ்ட்ல வந்து சேர மாட்டார். இவருக்கு இருக்கிற ஒரு வாகனம், இந்த வாகனம் கிட்டத்தட்ட 10 லட்சம், இவர் கடன் இருக்கிற ஒரு 3 லட்சம், அதர கடனாளியாக இருக்கிறேன், எனக்கு ஜகாத் தாங்க கேட்கவும் முடியாது, கேட்டால் கொடுக்கவும் முடியாது. இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் 10 லட்சத்துடைய காரை விட்டுவிட்டு 2 லட்சம் கடனை கொடுத்து விட்டு பேலன்ஸான அந்த பணத்திற்காக வேண்டி இவர் ஓட்டுவதற்கு தேவைக்கான ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் கொடுக்கப்பட்ட 3 நோக்கம் நிறைவேற்றப்படணும். ஜகாத் கொடுத்தா இந்த 3 ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்படணும். 1வது, ஜகாத் கொடுப்பதை கொண்டு வறுமை நீங்க வேண்டும். ஏனென்றால் காதல் பக்கு ஐய கூன குஃப்ரா சொன்னா, ஒரு மனிதனுடைய வறுமை அவனை கொண்டு போய் குஃப்ரிலே சேர்த்து விடும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் கொடுக்கும் ஜகாத் ஒருவருடைய வறுமையை போக்க வேண்டும், இல்லை என்றால் ஒருவருடைய தேவை பூர்த்தியாக வேண்டும், இல்லை என்றால் பாவங்கள் குறைய வேண்டும். இந்த 3 ஏதாவது ஒன்று எங்களுடைய ஜகாத் பணத்தால் நடக்கவே வேண்டும். ஒருத்தர் இருக்கிறார் களவாண்டாரு, ஏ களவாண்டத்தை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா செய்வதற்கு அந்த தொழிலும் இல்லை, தெரிந்த தொழிலை செய்வதற்கான வசதியும் இல்லை என்றால் எமது ஜகாத்துடைய பணத்தை கொண்டு இவருக்கு ஒரு தொழிலை ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்கிறாள், கலிமா சொன்ன முஸ்லீம் பெண்மணி, அழைத்து ஏன் என்று விசாரித்தால் வௌத்து 10க்கு விபச்சாரம் செய்யல என்று சொன்னா அந்த பெண்ணை அந்த பாவத்திலிருந்து தடுப்பதற்காக ஜகாத்துடைய பணத்தை கொண்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தருடையும் குறுகிய ஜகாத் பணத்தால ஏன் இருக்கிற இந்த பணத்துக்கு எனக்கு வார இவ்வளவு தான் குறுகிய பணம், இந்த குறுகிய பணத்தை கொண்டு இந்த 3 நோக்கத்துல ஒன்று கூட நிறைவேற மாட்டாது. ஆஜியார் மாதிரி இருப்பீங்க, ஜகாத் குறுக்குறையும் இருப்பீங்க, இந்த வார்த்தை உள்ளத்தை நோகடிச்சா மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கு அதிகமாக பிச்சைக்காரத்தனத்தை பழக்கியவர்கள் ஆஜியார் மார்கள். ஒரு வருஷமும் என்று ஜகாத் 5000 ரூபா, என்று ஜகாத் 10000 ரூபா, இவர் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் எடுத்து பழகிட்டாரு. கண்ணியமானவர்களே, இந்த 5000 ரூபாவால எதுவுமே செய்ய முடியாது. வறுமை நீங்க மாட்டாது, தேவை பூர்த்தியாக மாட்டாது, அதே போன்று பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளவும் முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இதற்கான ஒரு சிறந்த சிஸ்டம் தான், இதற்கான ஒரு அழகிய ஒரு முறை தான் பைத்து ஜகா கூட்டு ஜகாத் திட்டம். என்னுடைய ஜகாத்தில் எனக்கு கடமையாக வெறுமனே 5000 ரூபா தாண்டா, இந்த 5000 ரூபாவில செய்ய முடியாதது, இந்த 5000 ரூபா பொது ஜகாத்தில போய் சேர்ந்து அது பலருடன் சேரும் போது பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இலங்கை நாடு கண்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அப்துல் அசீஸ் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல இந்த பைத்து ஜகாத்துடைய சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2-3வது வருடத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவனோட அந்த காலத்துல ஜகாத் எடுப்பதற்கு தகுதியான மக்கள் அந்த நாட்டுக்குள்ள இருக்கல. அதற்கு உமர் அலி அல்லாஹு வாத் இப்னு ஜபல் அலி அல்லாஹு அவளை யமனுக்கு அனுப்புறாங்க. யமன் என்பது ஒரு வறிய நாடு. எந்த அளவுக்கு என்றால் அதிகமான ஏழைகள் வாழ்ந்ததாக, அதிகமான தேவையுடையவர்கள் வாழ்ந்த நாடாக சரித்திர கிதாபுகளில் பதியப்பட்ட ஒரு நாடு தான் யமன் என்ற நாடு. யமன் என்ற நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். முதல் வருடம் ஜகாத்துடைய தொகை சேர்த்திருக்கப்படுகின்றது, பூர்த்தியாக ஜகாத் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. 2வது வருடம் ஜகாத்துடைய தொகை மதீனாவுக்கு அனுப்பப்படுகிறது. உடனே உமர் ரலி அவங்க லெட்டர் அனுப்புறாங்க, ஒரு நாட்டுடைய ஜகாத் இன்னொரு நாட்டுக்கு எப்படி கொண்டு வருவீங்க, ஏ உங்களோட நாட்டுடைய ஜகாத் எங்களுக்கு அனுப்புறீங்க. அமீருல் முஃமினீனே, ஜகாத்தை பங்கிட்டு கொடுத்து முடிஞ்சு இந்த ஜகாத்தை எடுக்க ஆள் இல்ல, அதனால மதீனாக்கு அனுப்புறோம், இருந்தா பங்கிட்டு கொடுங்க. 3வது வருடம் யமனுடைய முழு ஜகாத் தொகையும் மதீனாவுக்கு வந்து சேர்கிறது. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க, என்ன நடக்கிறது, ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு வேலை செய்றீங்களே, ஜகாத்துடைய பணம் நாங்க எங்க வியாபாரம் செய்யறோமோ, நாங்க வியாபாரம் செய்யற குன்னாய்கள் பஜார்லண்டா, முழு ஜகாத் பணத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அக்குர்ணையில மட்டும் கொடுத்து முடிக்க முடியாது. நாங்க எங்க வியாபாரம் செய்யறோமோ ஜகாத்தில் ஒரு தொகை அங்கேக்கும் செல்வது கட்டாயம் செல்ல வேண்டும். எனவே கண்ணியமானங்களே, நீ மன்னிச்சுக்கோங்க, அதிகமானவங்க முழுக்க முழுக்க சம்பாதிக்கிற ஒரு இடத்துல ஜகாத் எடுத்துட்டு போற இன்னும் ஒரு இடத்துக்கு தவிர்த்துக்கோங்க. இது சுயநலமாக மாறிடும், நீங்க இருக்கிற ஊருக்கு செய்த ஒரு துரோகமாக மாறிடும். அவங்களுக்கு அங்க கொடுக்கணுமா, இங்க ஒரு பகுதியை கொடுத்து எடுத்துட்டு போங்க. உடனே எமர்ந்து லெட்டர் வருது, அமீரும் மோமினியை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்க சொல்ற சட்டத்தை நிறைவேற்றணும் தான். அப்ப எங்களுடைய நாட்டில் இதுக்கு பின்னால ஜகாத்த அறவிட முடியாமல் போய்விடுமே. எங்க நாட்டில் ஜகாத் இருப்பதற்கு ஒருவர் கூட மீதம் இல்லை. அமீர் மோமின் கேட்கிறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? அமீர் மோமினியே ஒவ்வொருத்த ஜகாத்தாக கொடுக்காம நாங்க ஜகாத்த ஒன்று சேர்த்து ஒரு வருஷம் ஒரு கூட்டத்தை அப்படியே முன்னேற்றி விடுவோம், அடுத்த வருடம் நீங்கள் ஜகாத் தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன். எனவே கண்ணியமானங்களே, ஜகாத்துடைய நோக்கம் பூர்த்தியாகும் பைத்துல் ஜகாத்தை கொண்டு. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன், அதிகமான இந்த தலைப்புல பேசுதல்ல காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்று, பேசினா அதற்கு பின்னால மிம்பருக்கு சான்ஸ் கிடைக்காது. இந்த தலைப்புல பேசினா அதுக்கு பின்னால் அந்த ஹஜ்ஜத்தை மிம்பருக்கு ஏற்றுவதற்கு நிர்வாகமும் ஊர் மக்களும் தயங்குவாங்க என்ற ஒரு சப்ஜெக்டும், ரெண்டாவது விஷயம் சொந்த பிரச்சனையை மிம்பர்ல வந்து பேசினார் என்ற போஸ்டர் அடிச்சுவீங்க என்ற பயத்திற்கும். எனவே கண்ணியமானவர்களே, வல்லாஹி பண்ணி சொல்றேன், உள்ளத்தை தொட்டு சொல்றேன், நான் பேசுவது எனக்காக அல்ல, அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு எங்கட வெறுமனே துனியாவை மாத்திரம் அல்லாம எங்கட ஆகரத்துக்காக வேண்டியும் பாடுபடக்கூடிய ஒரு கூட்டம் தான் உலமாக்கள், மாத்தியங்கள், மஸ்ஜிதர் சேவை செய்யக்கூடிய கத்தீர்மார்கள். கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்துல டிக்டொப்பா உடு பயன் பண்ணி உடுத்தாலும் கூட உள்ளத்துக்குள்ள சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்களுடன் சமூகத்துல வெறுமனே அல்லாவை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் தான் உலமாக்கள். நினைக்கவான உலமாக்கள் மதுரசால என்ற கோடிக்கணக்கு கிடைக்குது இல்லை, மஸ்ஜித்ல என்ற லட்சக்கணக்கு கிடைக்குது இல்லை. கண்ணியமானவர்களே, இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக பெஸ்ட் ஒரு மதுரசால ஒருவர் இருந்தாலும் கூட ஆக கூடின கணக்கு சம்பளம் 25 தாண்ட மாட்டாது. பள்ளி ஹஜ்ஜத்மாருக்கு மாதின்களுக்கு மாதின்களுக்கு ஆக கூடினா 15, ஹஜ்ஜத்மார்களுக்கு ஆக கூடினா 18-20, அதை தாண்ட மாட்டாது. அந்த வாலிபர்களே கொஞ்சம் சிந்தனை கெடுங்க, எங்களோட KFC-னுடைய ஒரு நாள் இரவினுடைய பில் எவ்வளவு வருது? என் மனைவி எடுக்கிற ஹபாயோடைய விலை எங்களோட மாதினுடைய மாத சம்பளம், எங்களோட வேனை வாங்கி வேனுக்கு சைட் லோட்ல ஸ்டிக்கருடைய விலை, பள்ளி ஹசரத்துடைய 2 மாதத்தினுடைய சம்பளம். அன்பு நிர்வாகிகளே, அன்பு ஹாஜியார்மார்களே, சொல்ற விஷயத்தை கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க. எங்களோட நிக்காக மஜ்லிஸ் ஆலிங்கம் இல்லாம நடக்க முடியாது. எங்களோட மையத்தோடு நாம் ஒன்னாவது வந்து நிக்க வேண்டியவர்கள் ஆலிங்கள். எங்களோட பிள்ளை பிறந்தவுடன் தூக்குவதும் ஒரு ஆலிம், எங்களது மையத்தை கடைசியாக தூக்கி கபரிலே வைப்பதும் ஒரு ஆலிம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் பிரச்சனை இல்லாதவர்கள் அல்ல, பிரச்சனையை வெளியே சொல்ல வெக்கப்படுறவங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள சொந்த தொழிலத்தில் இல்லாதவர்கள், கேட்டுக்கொள்ள வெக்கம். அதை எப்படி அதை கேட்கிற? கண்ணியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலிம் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 32 வயதுடைய ஒரு குமரி பெண் வீட்டுக்குள்ளால் எப்ப கண்டாலும் அழுவாரு. அதற்கு யாராவது ஒரு மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க ஹதரர், மகள்ட வயசு ஊட்டோட கழிது ஹதரர். கண்ணியமானங்களே, எத்தனையோ அஜத்மார்கள் மாத்தின்கள் பள்ளியில எங்களுக்கு விளங்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் மண்டையில போடுங்க, உலமாக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்யறது விளங்கும். ஹசரத் ஒரு மகல்லால 10 வருஷம் இருக்கிறான்னு சொன்னா கிட்டத்தட்ட 3600 நாள்கள் அவர் மகல்லால இருக்கிறார். 3600 நாட்கள், ஒரு மாசத்துக்கு 3 நாள் தான் லீவ் கொடுக்கிறோம், அதை விட கூட எடுத்தா டிக்கெட் அடக்கி வீட்டுக்கு அனுப்புறோம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், உலமாக்கள் சீரழிய வேண்டியவர்கள் அல்ல. நீங்க நினைச்சீங்களா நாங்க வெறுமனே பணத்தை நம்பி மசூதிக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம்? இல்ல கண்ணியமானவர்களே, நாங்க படைத்தவன் அல்லாத பொருத்தத்துக்காக மாத்திரம் தான் உட்கார்றோம். நான் இப்ப சொல்றேன், யாரும் தவறாக புரிஞ்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு வேகன்சி வந்திருக்குது, ஜப்பானுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் சம்பளம், எனக்கு விட்டு வீசிட்டு போகலும், ஜுப்பா சூக்கர் வீசில போட்டு பேசலாம். உலமாக்கள் நாங்க ஏன் போறோம் இல்லைண்டா கண்ணியமாங்களே, வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் மந்துபுடைய வேலைக்கு கிட்டத்தட்ட 80,000 மேற்பட்ட சம்பளம் கட்டார்ல. உலமாக்களை கேட்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு வருஷம் குரூப்பே இருக்குது, மந்து தேவைக்குள்ளால உலமாக்களுக்கு தகுந்த தொழில் இருக்கிறது நாட்டுல. ஏன் உலமாக்கள் விட்டுட்டு போறாங்க இல்லண்டா, நாங்க படித்த எழுபு 6 வருஷம் 7 வருஷம் பருப்பையும் பாலையும் தின்னு படித்தது, பெத்தெடுத்த உமா நோயில ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஒரு நேரம் பார்த்துட்டு மதுசால போய் வந்து சேர்ந்துடணும். கண்ணியமானே, என்ன சொந்த தனச்சிட கல்யாணத்துக்கு அந்நியவனை போல ரோயல் ஹோலுக்கு வந்தேன், மச்சான முசாஃபா செஞ்சேன், தின்னுட்டு மதுசால போய் அழுது அழுது நைட் பாடத்தில் உட்கார்ந்தேன். எனக்கு வானம் உலமாக்கள் அதாவது ஸ்கூல்ல ஓதிட்டு மடையனலை கொண்டு போயிட்டு மதுசால போட்டேன். நான் ஓலவழ்ந்த 7 கண்ணியமானவர்களே, இருந்தும் ஏன் மதுசாக்கு சென்றோம் என்றால் உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நான் இவ்வளவு தியாகத்தோட மசிதுக்குள்ள இருக்கிற அண்ணன் ஏசி கேக்கு இல்ல, என கஷ்டத்தை எங்களோட வச்சுக்கொண்டு நாங்க கிடைக்கிற 3 நாள்ல பதறி பதறி மசிதுக்குள்ள வந்து சேரலண்டா விலக்கிட்டுவாங்களே என்ற பதட்டத்தோட மசிதுக்குள்ள இருப்பதற்கு அல்ல நாங்க இருக்கிறவோட ஆகரத்தை சீர் செய்ய, நாங்க இருக்கிற உன குடும்ப வாழ்க்கையை சீர் செய்ய. இனைய கண்ணிமானங்களே, ஆவேசத்துல பேசுறேன்னு நினைக்க வான, எங்கட உம்மத்துக்காக பேசுறேன், ஏண்ட ஜின்சேண்ட உலமாக்களுக்காக பேசுறேன். கண்ணியமானவர்களே, ஒரு ஆளின் மரணித்ததற்கு பின்னால ஜனாதா வீட்டுல வைக்கப்பட்டிருக்குது. நான் பேசுற குன்னாகல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆளின் வீட்டுல வைக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்கள், ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் ஜனாதாக்கு போனாங்க, போயிட்டு பார்த்தா வீட்டுல கரண்ட் இல்ல, ஒழுங்கான முறையில் வீடு கட்டப்பட்டு இல்ல. வந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஹசரத்துடைய வீட்டை கட்டி கரண்ட வாங்கி கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த விடயம் கேள்விப்பட்டவுடன் ஒரு ஆளுமுடைய பொம்பளைப்புள்ள சொல்லுதான், வாப்பா நீங்க எப்ப வாப்பா மௌத்தா போவீங்க, எங்கட வீட்டுக்கும் யாராவது கரண்ட் எடுத்து தருவாங்களே. கண்ணியமானவர்களே, பள்ளிக்குள்ள ஊத்த இருந்தா தேடி போயிட்டு ஹசரத்தை தட்டி ஊத்த என்று சொல்ற எத்தனை ஹாஜியார் மாதல் ஹசரத்தை ஊத்த போயிட்டு பார்த்திருக்கிறோம். எனவே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 10 வருஷம் ஒரு மஸ்ஜித்ல இருந்தா கிட்டத்தட்ட 3600 நாட்கள் மஸ்ஜித் இருக்கிறாரு. நாங்க கொடுக்கிற 3 நாள் லீவ் படிக்க பார்த்தா 10 வருஷத்துக்கும் ஹசர தான் கபில்த்து சொல்லி கையை பிடித்த மனைவியுடன், தான் சம்பாதித்து உணவை கொடுத்து வளர்க்க தன்னுடைய குழந்தையுடன் இருப்பது வெறுமனே 360 நாட்கள் ஒரே ஒரு வருடம். 9 வருடம் மஸ்ஜிதுக்காக, 9 வருடம் ஊருக்காக. கண்ணியமானவர்களே, ஒரு தவறை செய்தால் 10 வருஷம் இருந்தாலும் யாரும் பார்க்கறல்ல. 10 நிமிஷத்துல போகாதத் ஊட்ட விட்டுண்டு, போகாதத் மஸ்ஜித் விட்டுண்டு விரட்டும் சமுதாயமாக மாறிவிட்டோம். நான்டா சொல்ற, எங்கேன்னு சொல்ல நான் பயமும் இல்ல. நான் சொல்ற, ஸ்ரீலங்காக்கு பிரச்சனை நீங்க உலமாக்களை மதிக்காததுதான். எனவே கண்ணியமானவர்களே, சொல்ற விஷயத்துல கருத்துல கொள்ளுங்க. அங்க இங்க பார்த்தவங்க ஜக்காத்தை குடுக்கறத விட எங்க ஹசரத் ஏழையா இருக்கிறாரா, ஹசரத்தை 1 வருஷம் ஜக்காத்தை கொடுத்து முழு தொகையையும் கொடுத்து ஹசரத்தை 1 வருஷம் ஜக்காத் எடுக்காத லிஸ்டுக்குள்ள அனுப்பிடுங்க. எங்களோட சதக்காக்கள், எங்களுக்கு ஜக்காத்தான் குடுக்கலாம், எங்களோட சதக்காக்கள் 1000 ரூபாய் ஏழுமா, 5000 ரூபாய் ஏழுமா, கண்ணியமானவர்களே ஹசரத்துக்கு கொடுங்க, அவர்கள் தஹஜ்ஜுத் உங்களுக்கு வரும், அவர்கள் குர்ஆன் திலாவத் வரும், விரும்பியோ விரும்பாமலையோ அவர்களுடைய 5 நேர பருந்து உங்களோட பட்டோலைக்கு வரும். எனவே கண்ணியமானவர்களே, சொல்ற விஷயத்தை உள்ளத்துல எடுங்க. உலமாக்கள் யார்ட்டையும் கையேந்தி போறல்ல, நாங்க யார்ட்டையும் கை நீட்டி வந்தது கிடையாது. ஏண்டா, நாங்க படைச்சோம் அல்லாஹ் தருவான் நம்பிக்கையில் இருப்பவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் சொல்றேன்டா, இது சொல்வது தவக்குலுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வை நம்புது என்று சொல்றாங்க. அப்ப என்ன திங்கள்கிட்ட கேட்கிறாங்க, கண்ணியமானவர்களே உங்களுக்கு கடமை, உலமாக்களை நீங்க மதிக்கல்லாட்டி, உலமாக்கள் ஹக்க கையில குடுக்கல்லாட்டி, நீங்க உலமாக்களுக்கு மாத்திரம் அல்ல முழு இனத்துக்குமே செய்யும் ஒரு துரோகம். வீட்டுல குறைஞ்சது எங்கட வீட்டு முச்சத்தை சுத்தமாக்க வாரவனுக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கொடுக்கிறோம்டா. பள்ளி ஹசரத்துக்கு குறைஞ்சது சம்பளத்தை 30,000 கொடுக்கணும். கொஞ்சம் சிந்திங்க கண்ணியமாங்களே. நீங்க தார பதினஞ்சுக்கு எங்கட வைப்ப கவனிக்கிறதா, எங்கட போற வார செலவை கவனிக்கிறதா, புள்ளைய கவனிக்கிறதா? எத்தனையோ உலமாக்கள் வெறுமனே நோன்பு பெருநாளைக்கு மாத்திரம் தான் உடுப்பு வாங்குற, எங்கட ஊட்டு சாறு சாப்பாடுல இருக்கக்கூடிய ஐட்டங்களை பாருங்க. கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு வந்து ஹஜ்ரத்துடைய சஹார் சாப்பாட்டு பிளேட்டை பாருங்க, மாட்டுக்கு போட்ட மாதிரி. மதிங்க கண்ணியமானவங்களே, நான் ஏன் சொல்றேன்டா, இதோடைய விபரீதம் எங்க குழந்தைகளை தாக்கும், இதோடைய விபரீதம் எங்க நாட்டை தாக்கும், இதோடைய விபரீதம் காலப்போக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்களும் மனசு வெறுத்து நாங்களும் வானம் விட்டுட்டு நாங்களும் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்கிட்டு போனா கண்ணியமானங்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கோடிக்கணக்கு குடுத்து உலமாக்களை தேடினாலும் உலமாக்கள் கிடைக்காத ஒரு நிலைமை வந்துடும். எனவே கண்ணியமானங்களே, எங்களோட ஜகாத்துடைய பணம் மஸ்ஜிதுடைய இமாமுக்கு போய் சேர வேண்டும். அவரு ஆலிம் தானே கொடுக்கலாமா? அவர் ஏல கண்ணியமானவர்களே, அவர் மிஸ்கினுடைய லிஸ்ட்ல வருவாரு, அவர் கடனாளி லிஸ்ட்ல வருவாரு. அதிகமான உலமாக்கள் கடனோட மகளிட கல்யாணம் தெரிந்தாரு, தார சம்பளத்துல குடும்பத்தை கவனிக்கிறதா, கடனை கழிக்கிறதா? நான் லிஸ்டோட தருவேன். அதிகமான உலமாக்கள் கடனோடு இருக்கிறான் கண்ணியமானவர்களே. எனவே உள்ளம் குளிர உங்களோட சதக்காக்களை கொடுங்க, உங்களோட ஜகாத்களை இமாமாக்களையும் மாதிங்களையும் கவனிங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலமாக்கள உள்ளத்தை திருப்தி படுத்தி அவருடைய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒளிவூட்டிய அந்த தக்வா உள்ள ரமலானை கொண்டு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த தக்வாவை எதிர்பார்க்கிறானோ அந்த தக்வாவையும், ஜகாத்தை கொண்டு அல்லாஹ் எந்த கடமையை எம்மிடம் எதிர்பார்க்கிறானோ அந்த கடமையை நிறைவேற்றிய தக்வா உள்ள உம்மத்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வேலை எங்களை பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ், எங்களை சொந்திக்கோயா அல்லாஹ், ரமலான கபுல் செஞ்சுக்கோயா அல்லாஹ், கஷ்டப்பட்டு பிடிக்கிற நோன்புகள் யாழ்லா, செய்கிற பாவத்தால் வீணாக்கிறாதையா அல்லா, யாழ்லா இந்த குத்துபா உன்னுடைய நண்பன் திருப்பி அழைத்துக்கோயா அல்லா. வாஹிது அவ்வாஹ் அன்னை சந்திரில்லாஹி ரப்பில் ஆலமீன்.